ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமத் வரவரமுனையே நம, ஸ்ரீமத் கிருஷ்ண சமாக்வாய நமோயாமுனு சுனவே எட்ராட்சேகலக்ஷாணாம் சுலப ஸ்ரீதரசா. வியாக்கியான சக்கரவர்த்தியான ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளையுடைய திருவதார மகோத்சவம், அதனுக்கு அனுகுணமாக சுவாமி அருளி செய்த ஜிதந்தே ஸ்தோத்திர வியாக்கியானத்தை அனுபவித்து வருகிறோம். ஜிதந்தே ஸ்தோத்திரமானது பரம ரகசியமாய் பிரபத்திக்கு வியாக்கியானமாக இருக்கிறதுன்னு பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலே இப்பொழுது 9வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை சுவாமி பெரியவாச்சான் பிள்ளையிட்ட வியாக்கியானத்தை இட்டும் அதற்கு அனுகுணமாக இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்ரீசூக்திகளை கொண்டும் ஒருவாறு அனுபவிப்போம். ஜிதந்தே ஸ்தோத்திரத்திலே 9வது ஸ்லோகம், காலேஷ்வபிச சர்வேஷு திக்ஷு சர்வாஷு சாட்சுதா சரீரே சகதௌ சாபி வர்த்ததே மே மகத்பயம்னு இருக்கக்கூடிய மகா அற்புதமான ஸ்லோகம். இதிலே மிக மிக ரகசியமான ஒரு சில அர்த்தங்களை நமக்கு காட்டி கொடுக்கிறார் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை. இதோடைய பதபதார்த்தம் எப்படி இருக்கிறதுனா, அச்சுதா அடியார்களை நழுவ விடாத மாதிரி இருக்கிறவனே, சர்வேஷு காலேஷு அபிச்சா சர்வ காலங்களினாலும் சர்வ புண்ணிய தீர்த்தங்களினாலும் சர்வாசு திசுச்சு சகல திவ்யதேசங்களினாலும் புண்ணியக்ஷேத்திரங்களினாலும் இந்த சரீரத்தினாலும் இந்த சரீரத்தை விட்ட பிறகு இருக்கக்கூடிய தசையிலும் மே அடியேனுக்கு மகத்பயம் வர்த்ததே மிகுதியான பயமானது உண்டாகிறதுன்னு ஸ்வேதத்வீபவாசிகள் எம்பெருமானை பார்த்து சொல்லுகிறார்கள். இதற்கு முன்னே இருக்கக்கூடிய 8வது ஸ்லோகத்தினுடைய விஷயம், பாகிமாம் புண்டரீகாட்ச நஜானே சரணம் பரம் அப்படின்னு ஸ்வேதத்வீபவாசிகள் அங்கே சொல்லுகிறார்கள். அதாவது, எம்பெருமானே உன்னை தவிர வேறொரு உபாயத்தை நான் அறிகிறேன் அல்லேன், தேவரீர் தான் அடியேனுக்கு உபாயம்னு முன் ஸ்லோகத்திலே சாதிக்கப்படுகிற வார்த்தை. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் எம்பெருமான் இவர்களை பார்த்து கேட்கிறான், இப்படி உபாயமே இல்லைன்னு சொல்லலாமா? ஆத்மாவை உஜ்ஜீவனப்படுத்துவதற்காக, ஆத்மா மோக்ஷோபாய மோட்சத்தை அடைவதற்காக நான் எவ்வளவு உபாயங்களை அமைத்து வைத்திருக்கிறேன், சாஸ்திரத்தை கொடுத்திருக்கிறேன், அந்த சாஸ்திர முகத்தினாலே அறியப்படும் பல உபாயங்களை உண்டாக்கி வைத்திருக்கிறேன், கர்ம ஞான பக்தி யோகங்களை சாஸ்திரமுகேன உபதேசித்திருக்கிறேன், அது மட்டுமில்லாமல் பல புண்ணிய காலங்கள் இருக்கின்றனர், அயனம் அந்த மாதிரி ஒரு சில புண்ணிய காலங்கள் இருக்கின்றனர், அந்த புண்ணிய காலத்திலே சேது தர்சனம் போன்ற இடங்களில் செய்யப்படுகிற தானங்கள், அந்த தானங்களினாலே சர்வ பாபத்தை ஒருவன் போக்கடிக்கிறான்னு சாஸ்திரங்களாலே அறியப்படுகிற விஷயம். அதாவது, இந்த இடத்துல அங்க பெரியவாச்சான் பிள்ளை ஒரு அற்புதமான அர்த்தத்தை காட்டுகிறார். ராமாயணத்திலே லக்ஷ்மணன் சுக்ரீவனை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, காலம் கடந்து விட்டது, சீதையை உண்ணும் தேடுவதற்கு சுக்ரீவன் எந்த விதமான பிரயத்தனமும் எடுக்கவில்லைன்னு தெரியறது. அப்போ உடனே லக்ஷ்மணன் சுக்ரீவனை பார்த்து ஒரு சில விஷயங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டு வருகிறான். அப்பொழுது சொல்லுகிற விஷயம், சுக்ரீவா, பசுவை கொன்றவன், சுராபானம் செய்தவன், விருதபங்கம் செய்தவன், இது எல்லாத்துக்கும் பிராயச்சித்தமானது, சாஸ்திரங்களினாலே விதிக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் செய்நன்றி மறந்தவனுக்கு எந்த பிராயச்சித்தமும் சொல்லலன்னு அந்த இடத்துல லக்ஷ்மணன் சொல்றான். ஆனால் செய்நன்றி மறந்தவன் கூட அவனுக்கு கூட பிராயச்சித்தம் இருக்கு, எங்கன்னா புண்ணிய காலங்களிலே அவன் செய்கிற தான தனத்தினாலே, நல்ல ஒரு அயனத்திலே அவன் செய்கிற தான தனத்தினாலே அவனுடைய பாபமும் போக்கடிக்கப்படுகிறதுன்னு சாஸ்திரமானது சொல்லுகிறது. கிருதக்னோபிசுத்தியத்தின்னு செய்நன்றி மறந்தவனுக்கு கூட பாப விமோச்சனமானது சாஸ்திரங்களினாலே சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல், ஆக இப்படி புண்ணியமான பல காலங்களை நான் உருவாக்கி வைத்திருக்கிறேன், அதை வைத்துக் கொண்டு பாபத்தை போக்கடிக்கலாமே, அதை உபாயமாக பற்றி கொள்ளலாமே, இல்லைன்னா சர்வேஸ்வபி பல புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கிறது இந்த பாரத தேசம் முழுக்க, கடலானது அபர்வணி கடல் தீண்டலாகாதுன்னு ஒன்று கூறுவார்கள், கடலை எல்லா காலத்திலும் போய் கடல்ல தீர்த்தம் ஆடக்கூடாது, எப்ப வேணா பார்க்கலாம், ஆனால் அதனை அதில் நீராடுவதற்கு ஒரு சில விதிகள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள், இந்த அது பருவ காலங்களிலே மட்டும்தான் கடலை தீண்ட வேண்டும், அபர்வ காலங்களிலே கடலை தீண்டலாகாதுன்ற சாஸ்திர வாக்கியங்கள்லாம் இருக்கு, அனுஷ்டானம்லாம் இருக்கு, ஆனால் புண்ணிய தீர்த்தங்கள் கங்கை யமுனை காவேரி போன்ற புண்ணிய தீர்த்தங்கள்ல அது எந்த விதமான ஒரு நிர்பந்தம் கிடையாது. எப்ப வேணாலும் போய் தீர்த்தமாடலாம். தீர்த்தமாடுபவர்களுக்கு அப்படி தீர்த்தமாடுபவர்களுக்கு பல பாவங்களானது நசிக்கப்படுகின்றன அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. ஆக பல புண்ணிய காலங்கள் இருக்கு. அந்த புண்ணிய காலங்களை விட்டாலும் பல புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கு. அந்த புண்ணிய தீர்த்தங்கள் இல்லைனாலும் பல புண்ணிய தேசங்கள் இருக்கு. பல அந்த புண்ணிய தீச அந்த புண் அந்த அந்த தேசங்கள் எப்பேற்பட்டவை அப்படின்னா எம்பெருமான் விரும்பி வர்த்தக்கிற திவ்ய தேசங்களாக அவை இருக்கிறது. கருட புராண வாக்கியம் ஒன்று சொல்லுகிறது, பவித்திரம் பரமம் புண்ணியம் தேசோயம் சர்வகாமதுக்கு. அப்படிப்பட்ட அந்த புண்ணிய தேசங்கள் எல்லாம் பவித்திரமானவை, மிக மிக புண்ணியத்தை ஒருவனுக்கு சம்பாதித்து கொடுக்கிறவை. அது மட்டும் இல்ல, சர்வகாமதுக்கு எல்லா விதமான ஆசைகளையும் ஒருவனுக்கு நிறைவேற்றி கொடுப்பதாக இருக்கக்கூடியவை இந்த புண்ணிய தேசங்கள். அப்படிப்பட்ட புண்ணிய தேசங்கள் அது எப்படி இருக்குன்னா இந்த இடத்துல காமிக்கிறார் சுவாமி பெரியவாச்சாரம் பிள்ளை. முதலிலே ரொம்ப பாவனமா இருக்கும், இனிதாக இருக்கும். ஏன்னா எம்பெருமான் வர்த்திக்கிறானோ அதனால இனிதாக இருக்கும். பின்பு அதுவே மோட்ச பிராப்திக்கு சாதனமாக இருக்கும், அதுவே உபாயமாக இருக்கும். அந்த உபாயமான திவ்ய தேசமே பின்பு போக்கியமா இருக்கும். இப்படிப்பட்ட விஷயம் இருக்கு. இதே இப்ப என்னென்ன புண்ணிய தேசம்னா மதுரா நாம நகரி புண்ணியா பாபஹரி சுபான்னு சொல்லுகிற வார்த்தை இருக்கிறது. எம்பெருமான் தானே கிருஷ்ணனாக அவதரித்தருடனே திருமதுரை. அந்த திருமதுரையை நினைத்தாலே என்னென்ன பாபத்தை நீக்குகிறது, உபாயமாகவும் இருக்கிறது, உபேயமாகவும் இருக்கிறதுன்னு இதிகாச புராணங்களில் இருக்கக்கூடிய வார்த்தை. அப்பாக புண்ணிய காலங்கள் இருக்கு, புண்ணிய தேசங்கள் இருக்கு, புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கு. இவை எல்லாவற்றையும் உபாயமாக பத்தலாமே. இந்த மாதிரி உபாயங்களை சாஸ்திரமுக்கேன்னு நான் விதித்திருக்கிறேனே. இவத்தை பயன்படுத்தி உன்னுடைய பாவங்களை போக்கடித்து மோட்சத்துக்கு வந்து அடையலாமே அப்படின்னு விஷயம் இருக்கே. நீ உபாயமே இல்லன்னு சொல்லிட்டீரே, எந்த உபாயமே இல்லைன்னு சொல்லிட்டீரே, இத்தனை உபாயம் இருக்கே, இது மட்டுமா? சரீரேச்சா, உன்னுடைய சரீரமே இருக்கிறது. இந்த சரீரம் எப்படிப்பட்டதுன்னா கீழே அத்தனை உபாயம் சொல்லிட்டு வந்தாரோன்னு எம்பெருமான். அந்த உபாயத்தை எல்லாம் அனுஷ்டிப்பதற்கு எது முக்கியமானதுன்னா இந்த சரீரம். அதுவே முதன்மையான தர்ம சாதனம். சரீரமாத்மியம் கழு தர்ம சாதனம்னு சாதிக்கக்கூடிய வார்த்தை. அப்படி இருக்கக்கூடிய இந்த சரீரம் இருக்கிறது, விஷ்ணு புராணம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. விசித்ரா தேக சம்பந்தி ஈஸ்வராய நிவேதித்தும், இந்த தேகமானது எப்படிப்பட்டதுன்னா ஈஸ்வரனாலே படைக்கப்பட்டது. எப்படிப்பட்ட இந்த தேகம் ஈஸ்வரனுக்கே நிவேதனம் செய்யப்பட வேண்டியது, ஈஸ்வரனுக்கே சமர்ப்பிக்கப்படுவதா இருக்கக்கூடியது இந்த தேகம். அப்படிப்பட்ட தேகம் அப்ப சரீரேச்ச. அப்ப புண்ணிய காலங்கள், புண்ணிய தேசங்கள், புண்ணிய தீர்த்தங்கள், இந்த இதிலே செய்யப்படுகிற கர்மத்துக்கு அனுகுணமான தேகம் இத்தனையும் இருக்கு. இந்த இது மட்டும் இது எல்லாத்தையும் இருக்கு. இதெல்லாம் உபாயமாக வச்சு கொள்ளலாமே, இந்த உபாயமா வைத்து என்னை வந்து அடையலாமே அப்படின்னா உடனே அவர்கள் கூறுகிற வார்த்தை, எம்பெருமானே நீ சொன்னியே இந்த உபாயங்கள் எல்லாம் எங்களுக்கு பயத்தை தான் கொடுக்கிறத. ஏன்னா பயத்தை ஏன் கொடுக்கணும் இந்த உபாயங்கள்லாம் அப்படின்னா இவற்றின் இந்த உபாயங்களுடைய சத்பாவத்தில இவை இதெல்லாம் கொடுக்காதுன்ற அவநம்பிக்கையினால இல்ல. ஏன்னா சாஸ்திரம் விதித்திருக்கிறதுன்னா கண்டிப்பாக நீ சொல்லியிருக்கிறா, நீ கொடுத்ததுதான் சாஸ்திரம். அப்ப அதனால நீ சொல்லி இருப்பதனாலே இந்த உபாயங்கள் அனைத்தும் உண்மையானவை. இவற்றுடைய சத்பாவத்திலே எந்த விதமான சந்தேகம் எங்களுக்கு இல்ல, எங்களை பார்த்தா சந்தேகமாக இருக்கு. நித்திய சம்சாரியாக இவ்வளவு நாள் இருந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள். முன்பு ஏகப்பட்ட தேகங்களை எல்லாம் புக்கு புகுந்த யாதானும் ஓர் ஆக்கையில் புக்கு ஆப்புண்டு ஆப்பது என்னென்னவோ பாடுபட்டிருக்கிறோம். எங்களை நினைத்தால் இந்த உபாயங்கள்ல நாங்கள் இழிந்தோம்னா முன்பிருக்கிற நிலைக்கு கீழே போயிடுவோம் நாங்க அப்படி என்கின்ற அவர்கள் சொல்லுகிற வார்த்தையாக இருக்கிறது. அது எப்பேற்பட்ட அந்த தேகத்துடைய விஷயத்தை இன்னும் சாதித்துக் கொண்டு போகிறார். கதௌச்சா, அதாவது சரீரேச்ச கதௌச்சான்னா சாதனானுஷ்டானம் பண்ணுகிறேன் ஒரு தேகத்திலே. அந்த சாதனானுஷ்டானம் பண்ணும் போதே மரணம் சம்பவிக்கிறதுன்னா அந்த தேகத்திற்கு பிறகு வர அந்த சரீரம் போன பின்பு வருகிற சரீராந்திர கதி இருக்கிறதே, அந்த சரீராந்திர கதியும் எனக்கு பயத்தை உண்டாக்குகின்றன. ஏன்னா ஸ்வதர்மே நிகதம் ஸ்ரேயஹ பரதர்மோ பயாவகான்னு கீதையிலே கண்ணன் தெரிவிக்கக்கூடிய வார்த்தை. அதாவது தாழ்ந்ததாக இருந்தாலும் ஒருத்தனுடைய ஸ்வதர்மமானது அவனுக்கு எப்பொழுதும் நல்ல விஷயத்தை கொடுக்கும், பரதர்மமோ எப்பொழுதுமே பயத்தையே உண்டாக்கும். அங்க கீதையில தெரிவிக்கப்படுகிற வார்த்தை. அதே போல மற்ற இந்த உபாயங்கள் எல்லாம் எங்க இந்த சரீரம்னு சொல்லிட, அந்த சரீரமும் இல்ல, சரீரம் போன திசையிலும் சரீராந்திர கதியும் அடியனுக்கு எங்களுக்கு மிகுந்த பயத்தை தான் உண்டாக்குகின்றன. அத இந்த சரீரம் முன்பிருந்த சரீரம்னு சொல்றது, முன்பு எத்தனையோ சரீரங்கள் எடுத்திருக்கிறோம், அந்த எல்லா சரீரத்தையும் வியாபித்து சொல்லுகிறது, வியக்தம் என்று சொல்லுகிறது. மகத் பயம், அது சாதாரண பயம் இல்ல, மகத் பரமான பயம், மிக 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 பெரிய பயமாக இருக்கிறது எங்களுக்குன்னா எதனால இந்த உபாயங்கள்லாம் வியக்தம்னு உட்கலாமான்னா வியக்தம்ன்ற அளவோட மட்டும் நிக்கல, இதுல அதிகமான பயமானது அடியவங்களுக்கு வர்த்திக்கிறது. ஏன்னா இந்த எதெல்லாம் இப்ப கீழே சொன்ன தேசகால சரீரங்கள், கர்ம ஜான பக்தி உபாயங்கள், இவை எல்லாவற்றிலுமே எங்களுக்கு பயம் வர்த்திக்கிறது. ஏன்னா இதெல்லாம் அனுகூலமானவைன்னு சொல்லியாச்சு, உபாயங்கள்னு சொல்லியாச்சு, உபாயங்கள்னா உபயத்தை தெரிவித்துக் கொள்ளக்கூடியதுன்னு சொல்லியாச்சு. அப்படி உபாயமாக இருக்கிறவை, அனுகூலமாக இருக்கிறவை மேல பயஹேது வருவதற்கு காரணம் என்னன்னு பார்க்கணும். இதுதான் இப்ப முக்கியமான விஷயம். என்னத்துக்குன்னா முன்பாசுரங்களிலே முன்பே கீழே சொல்லப்பட்ட 8 ஸ்லோகங்கள்ல நாங்க என்ன சொல்லியிருக்கோம்னா, அரணக்கு நின் பாதமே சரண்னு சொல்லிட்டோம். உபாயமாக தேவரீர் திருவடிகளையே பத்தி விட்டோம். துவமேவ சரணம் பிராபியான்னு 4வது ஸ்லோகத்திலேயே சொல்லியாச்சு. தேவரீருடைய திருவடிகளே எங்களுக்கு மேலான உபாயம், ஆரணக்கு நின் பாதமே சரண்னு நாங்க கீழேயே சொல்லிட்டோம். அப்ப நிரபேட்சமான உபாயம் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் நீ எப்பேற்பட்டவன் தெரியுமா, எம்பெருமானான நீ உபாயம்னு சொன்னதுக்கு அப்புறம் வேறொரு உபாயாந்திரங்கள்ல இதை உன்னை தவிர வேற எதையாவது நித்திரை நாங்கள் இடித்தோம், எதையாவது அனுஷ்டித்தோம்னா நிரபேட்சமான உபாயமான நீ அதை தாங்க மாட்டாய், சனல் கண்ட பிரம்மாஸ்திரம் போலேன்னு சாதிப்பார்கள். ஆக எந்த உபாயத்தினுடைய உதவியும் எதிர்பார்க்காத உபாயம் நீ. அப்படி இருக்கிற ஒன்ன நாங்க உபாயமாக பற்றிட்டு இவற்றை எல்லாம் பார்க்கும்போது எங்கேந்தாவது இவற்றிலே எங்களுக்கு அண்மயம் வந்துருமோன்ற பயம் எங்களுக்கு வர்த்திக்கிறது. ஏன்னா இதுக்கு காரணம் என்னன்னா எல்லாம் நீ சொன்ன வார்த்தை தான், நீ துவமேவ சரணம் கச்ச கீதையிலே சொல்லக்கூடிய வார்த்தை, எல்லா விதத்திலும் எல்லா விஷயங்களிலும் கண்ணனையே சரணமாகடைன்னு பார்த்தனுக்கு அர்ஜுனனுக்கு சொன்ன வார்த்தை, அது உன்னுத்தர் மூலமாக சொன்ன மாமேகம் சரணம் ரஜான்னு நீயே சொன்ன, என்னை ஒருவனையே பற்று, சர்வ ரக்ஷகனாய் உனக்கு கையாளாய், உன் இசைவு பார்த்து உன் தோஷத்தை போக்கியமாக கொண்டு உனக்கு புகழாய் ரட்சிக்கக்கூடிய யான் நான் தான் உனக்கு உபாயம்னு அர்ஜுனனுக்கு நீயே காட்டி கொடுத்த விஷயம், அதை எல்லாத்தையும் சொல்லிட்டு நிரபேட்சமான உபாயமாக இருக்கக்கூடிய உன்னை விட்டுட்டு இந்த மாதிரி உபாயங்களை நாங்கள் இழிந்தோம்னா உன் கிருபைக்கு நாங்கள் பாத்திரபூதர்களாக ஆக மாட்டோம், அதனாலே பெரிய பயம் எங்களுக்கு வர்த்திக்கிறது. இங்க ரெண்டு விஷயமான பயத்தை காட்டுகிறார். ஒன்னு பிரேவாச்சான் இங்க ரெண்டு விஷயமாக காட்டுகிறார், விஷயாந்திர பிராவண்யத்தினால வருந்தக்கூட பயம், அடுத்து சாதனாந்திர பிரயோகத்தினாலே வந்த பயம். விஷயாந்திர பிராவண்யம்னா எம்பெருமானை தவிர மற்ற விஷயங்களிலே நம் மனசு செல்கிறது, அந்த மற்ற விஷயங்களை பார்க்கும்போது எங்கேயாவது போயிடுமோ, இந்த மாதிரி தாழ்ந்த விஷயங்கள்ல போயிடுமோன்னு வரக்கூடிய பயம் ஒண்ணு. ரெண்டாவது எம்பெருமானையே உபாயமாக பத்து விட்டு அவனை தவிர மற்ற உபாயங்கள்னாலே அவற்றை பார்க்கும்போது வர பயம். இந்த ரெண்டு பயத்துக்கு என்ன வித்தியாசம் சுவாமி அப்படின்னு அங்க காட்டுற, இப்ப சம்சாரம்ன்றது விஷயாந்திர பிராவண்யம், அந்த சம்சாரத்திலே நாம் மிதிக்கிறோம்னா சம்சாரம் கிளேசபாஜனம்னு, சம்சாரம் என்றாலே துக்கம்ன்ற விஷயம் ஆனது அங்கே சொல்லப்படுகிறது. அந்த கிளேசமானது அந்த துக்கமானது ஒருத்தனுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, எப்படின்னா எம்பெருமானுடைய கிருபையினால அது போக முடியும். இதுக்கு முன்னாடியே கீழ் ஸ்லோகங்களிலேயே சொன்ன வார்த்தை அகம் வீரோஸ்மி, இதை பார்த்தா பயமாக இருக்கு, சம்சாரத்தை பார்த்தா பயமாக இருக்கிறது எங்களுக்குன்னு கீழே தாங்கள் சொன்ன வார்த்தை, ஆனால் அந்த பயமும் போக்கடிக்கப்படும், எப்படின்னா எம்பெருமானுடைய கிருபையினாலே போக்கடிக்கப்படும். ஆனால் இந்த சாதாரண அனுஷ்டானத்தினாலே வந்த பயம் என்ன ஆகும்னா எம்பெருமானுடைய கிருபைக்கு இடமே இல்லாத போகும். ஏன்னா அவன் நிரபேட்சமான உபாயம், அவனை விட்டுட்டு இதுல போறோம்னு தெரிந்தாலே அவனுடைய கிருபைக்கு நாம் பாத்திர பூதர்களாக ஆக மாட்டோம், அந்த கிருபை இல்லாத போது இதனை போக்கடிக்க கூடிய முடியாது அப்படின்றதுதான் அங்க காட்டப்படுகிற ரசமான விஷயம். ஆக என்னன்னா சாதனானுஷ்டானத்தினாலே வந்த பயத்தை வேற யார் போக்கடிக்க முடியும், எம்பெருமான் ஒருத்தனே தான் போக்கடிக்க முடியும் அப்படின்றதுதான் இங்க காட்டுகிறார்கள். அச்சுதா, அடியார்களை நழுவ விடாமல் இருக்கக்கூடிய நீதானே இதை எங்களுக்கு காப்பாத்தி கொடுக்கணும். இதைத்தானே அங்க திரௌபதி சொன்னால் சங்க சக்கர கதாபானே துவாரகா நிலைய அச்சுதானா, அச்சுதானா அச்சுதா அச்சுதானா அடியவர்களை நழுவ விடாதவன் நிகண்டு பொருள். அது எப்படிப்பட்ட ஆழ்வார்க்கு அச்சுதன் அமலன் என்கோ அடியவர் வினைகெடுக்கும்னா, அடியவர்களுடைய வினைகளை கிட்டி கிழங்கோடு தன் ஒருவாரொரு வெட்டி கிளைந்தவர் யாருன்னா அச்சுதன் என்கிற திருநாம் அதற்கு இருக்கிறது. பொற்சக்கரத்து அரியணை அச்சுதனை அங்கே கை அங்கே கால் பிடிக்கிறாள் திரௌபதி, அதனாலே அவருக்கு காரியாத வேற விஷயம் அது இருக்கட்டும். இப்போ இப்படிப்பட்ட அச்சுதனான உன்னால் மட்டுமே எங்களுடைய விபரீத ஞானமானது போகும், மற்ற உபாயாந்திரங்கள்ல நாங்கள் கண்வையாம உன்னையே உபாயமாக பத்தி பற்றி விட்டோம், மற்ற உபாயாக இது பற்றி விட்டு மற்ற உபாயங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது எங்கெந்தாவது அவத்திலே ரசம் உண்டாகி விடுமோ எங்களுக்குன்ற பயமானது எங்களுக்கு வர்த்திக்கிறது, மகத் பயமானது எங்களுக்கு வர்த்திக்கிறதுன்னு சொல்ற விஷயம் இதை பிரியவாச்சான் பிள்ளை காட்டிட்டார் நமக்கு. இதற்கு மேலே இதற்கு முன்னிப்படி சொன்னவர்கள் உண்டா, இதற்கு பின் இந்த இதை பிரமாணமாக வைத்து யார் யார்கள் சொன்னார்கள்னு ஒரு ரெண்டு மூணு விஷயம் பார்ப்போம். இதுல இதற்கு முன்னே ஆழ்வார் பரம பிராமணிகரான ஆழ்வார் இந்த ஸ்லோகத்தை அப்படியே தான் தமிழ்படுத்தி இருக்கிறார். பெரிய திருவந்தாதியில நெறிகாட்டி நீக்குதியோ நின்பால் கருமா முறிமேனி காட்டியோ மேல்நாள் அறியோமை என் செய்வான் எண்ணினாய்கண்ணனே ஈதுரையா என் செய்தால் என்படோம்யா. ஆழ்வார் எம்பெருமான பார்த்து சம்பாஷ அவருக்கும் ஆழ்வாருக்கும் எம்பெருமானுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தைங்க. ஒரு எம்பெருமானை நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற, நெறிகாட்டி நீக்க போறியா, உன்னுடைய கருமா உரிமை நீ கட்ட போறியா, உனக்கு சுவாதந்திரியம் நிறைய இருக்குன்னு தெரியும், நீ நிரங்குச சுவாதந்திரியன், உன்னுடைய சுவாதந்திரியத்தை சுவாதந்திரிய பலத்தினாலே மற்ற உபாயங்களை காட்டி அங்க போயிடுன்னு சொல்ல போறியா, இல்ல இல்ல வேற என்ன பண்ண போற, இல்ல உன்னுடைய கிருப்பைன்னு ஒரு குணம் இருக்கு அந்த கிருப்பைக்கு அனுகுணமாக அனுகிரகம் பண்ண போறியா. என்ன அனுகிரகம்னா, நியாயமாத்மா பிரவச்சனால அந்த சுதியில சொல்லப்படுகிற அர்த்தம், எவனொருவனுக்கு எம்பெருமான் பூர்ண அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறானோ தன்னுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை அவனுக்கு காமித்துக் கொடுக்கிறான்ற மாதிரி தன்னுடைய உன்னுடைய கருமா உரிமையை எனக்கு காட்டப் போகிறாயா. இது ரெண்டுத்துல நீ என்ன செய்தாலும் அதற்கு அடியேன் அந்த அளவு உன்னுடைய கிருப்பையோ உன்னுடைய சுவாதந்திரத்தையோ வாங்கிக் கொள்கிற அளவுக்கு கூட அடியனுக்கு ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. என் செய்தால் என்ன நீ என்ன செஞ்சாலும் அடியன் அதற்கு உன் கைப்பார்த்திருக்கக்கூடியவன் தான் அப்படின்ற விஷயத்த அங்க காட்டுகிறார். இதுல என்ன அப்படின்னா, நெறிகாட்டி நிக்குதியோன்னா எம்பெருமானே உன்னையே உபாயமாக பற்றிட்டேன்னு எனக்கு உனக்கு நன்னாக தெரியும், அப்படி தெரிந்தும் என்னை பரீட்சிப்பதற்காகவா இத்தனை உபாயங்களை வைத்து, இந்த உபாயங்கள்லாம் ஒருவேளை இவர் இந்த உபாயங்களை பயன்படுத்தினார்னா நம்ம கைவிட்டு போயிட நம்ம கை கழுவிடலாம்னு நினைக்கிறியா. நீ நினைச்சாலும் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, ஏன்னா உன் கைப்பார்த்திருக்கிற நான், நீ உன் சுவாதந்திரியத்தை வைத்து இதை செய்தாலும் உன் கிருப்பையை வைத்து செய்தாலும் நான் உன் கைப்பார்த்திருக்கிறவன் அப்படின்ற அர்த்தம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக ஆழ்வார் சாதிக்கக்கூடிய வார்த்தை. அந்த இடத்திலேயும் பிரியவாச்சான் பிள்ளை இந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு சாதித்துக் கொடுக்கிறார். அடுத்து இந்த பிரிவாச்சான் பிள்ளை சொன்ன இந்த வியாக்கியான செயலிக்கு இதுக்கு ஏற்படுத்துற மாதிரி பிள்ளோகாச்சார் பின்பு சிவசன பூஷணத்திலே தான் கூறுகிற அர்த்தமாக 120வது 119வது சூத்திரம் தொடங்கி அங்கே சாதிக்கிறார். அதாவது அது என்ன பிரகடனம்னா, பிராபகாந்திர பரித்தியாக ஏது உபாதனம் அப்படின்ற பிரகடனம், புருஷகார வைபவம் சாதனச்ச கௌரவம், சாதனத்தினுடைய ஏத்தம் சித்தோபாயத்தினுடைய ஏத்தத்தை சொல்லி கொண்டு வந்தார். அதற்கு அனுகுணமாக இந்த சித்தோபாயத்தை நாம் பற்றணும்னா என்னத்த முதல விடணும், மற்ற இருக்கக்கூடிய உபாயாந்திரங்களை விடணும், மற்ற சாதனானுஷ்டானத்தை தவிர வேண்டும். அப்படி சொல்லி கொண்டு வரும்பொழுது அந்த சாதனானுஷ்டானத்தை தவிர்வதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு உபாயாந்திர பரித்தியாகம் அந்த பிரகடனத்திலே சாதிக்கக்கூடிய சூத்திரமானது வர்த்ததேமே மகத்பயம் என்கையாலே பயஜனகம் அப்படின்னு சாதிக்கிறார். அங்கே மனவாளவாமணிகள் அந்த வியாக்கியான அவதாரிக வைக்கும் போது எழுதுகிறார், ஸ்வரூபநாசகத்துவ பிரயுக்தம் அதனாலே பயஜனகம். அதாவது எதனாலே பயஜனகமாக இருக்கிறதுன்னா, ஒரு பிரபணனுடைய ஸ்வரூபத்தை அவை கெடுத்து விடும், அந்த ஸ்வரூப நாசகத்துவத்தினாலே இது பிரயுக்தம், இந்த அதை நமக்கு கொடுப்பதினாலே இந்த உபாயாந்திரங்கள் நமக்கு ஸ்வரூபத்திற்கு சேராதவை அப்படின்ற விஷயத்தை அங்கே மனவளமாமணிகள் அற்புதமாக நமக்கு காட்டி கொடுக்கிறார். அதற்கு அப்படியே அது தொடர்ந்து உள்ளான விழு செய்கிற வார்த்தை சாத கும்பமய கும்பகத தீர்த்த சலிலாம், ஒரு தங்கக்கூட உபாயாந்திரங்கள் எப்படின்னா தங்கக்கூடத்திலே இருக்கக்கூடிய எவ்வளவு நல்ல புண்ணிய தீர்த்தமாக இருந்தாலும் ஒரு சொட்டு மிஸ்ரமானது கலந்தால் எப்படியோ அந்த அகங்கார மிஸ்ரமானது அது கலந்து விடுறதுனாலே அது நமக்கு வந்து அதிலே அண்மயமானது இருக்கக்கூடாதுன்றது விஷயம் மேலே அதை சொல்லிக் கொண்டு வருகிறார் சுவாமி. அது இருக்கட்டும். நமக்கு இப்ப இங்க நமக்கு என்ன இப்ப தெரியக்கூடிய விஷயம் என்னன்னா, எம்பெருமானை பற்றி சித்தோபாய பரிக்கிரகம்ன்றது என்ன எதனாலே வருகிறதுனா, உபாயாந்திர பரித்தியாக பூர்வகம், அதான் முக்கியம். எம்பெருமானை பிடிக்கிறது அப்படின்னா நமக்கு ஸ்வரூபத்துக்கு சேராதுன்றதுனால மற்ற உபாயங்களை கைவிடுகிறோம் அப்படின்றதுதான் விஷயம். அப்படிப்பட்ட நிரபேட்சோபாய பூதனான எம்பெருமான் எந்த உபாயத்தையும் எதிர்பார்க்காமல் தானே உபாயமாக இருக்கக்கூடிய எம்பெருமான், அவன்தான் சரண்யன், அவன்தான் உபாயம், அவன்தான் உபேயம்னு மிக மிக நமக்கு பரம ரகசியமாக இருக்கக்கூடிய விஷயம், பல ரகசிய நூல்களிலே சொல்லப்பட்ட விஷயம். அதற்கெல்லாம் அடியிடுவது போல இங்கே பெரியவாச்சான் பிள்ளை இந்த ஸ்லோக வியாக்கியான் இந்த ஸ்லோகமும் அதற்கு அனுகுணமாக இருக்கிறது, அதற்கு வியாக்கியானம் செய்து நமக்கு எல்லோருக்கும் இதை காட்டி கொடுத்து அருள்கிறார். இது அடியனுடைய மந்தமதிக்கு ஒட்டினா போல எதையோ எங்கிருந்து இருந்த விஷயங்களை அடியன் சொன்னேன். ஏதாவது தவறு இருந்தால் அடியனை சமித்தருள வேணும். ஸ்ரீமதே ராமானுஜாயன்.